SBS தமிழ்.
வணக்கம் அண்ணாதுரை கண்ணதாசன் அவர்களே.
வணக்கம்.
உங்களது தந்தை கண்ணதாசன் அவர்களின் பிறந்த தினம் என்று, அதாவது ஜூன் 24 திகதி அவரது பிறந்த தினம், இதையொட்டி அவர் சம்பந்தப்பட்ட சில நினைவு மீட்டல்களை உங்களிடமிருந்து பெறுவதற்கு இருக்கின்றோம். கவிஞர் கண்ணதாசன் அவர்கள் உயிரிழக்கும் போது உங்களுக்கு 24 வயது இல்லையா? அவர் சம்பந்தமாக உங்களது நினைவில் இருக்கின்ற விடயம் என்று கேட்டால் இதை சொல்வீர்கள்.
அப்பாவை வந்து ஒரு கவிஞராக பார்க்காமல் ஒரு பாசமிகு தந்தையாக நாங்கள் பார்த்த தருணங்களே அதிகம். அப்படி ஒரு பாசமான ஒரு அப்பாவை வந்து நாங்கள் எங்களுக்கு கிடைச்சதுங்கிறது வந்து கடவுளுடைய அருள். ஏன்னா தன்னுடைய கஷ்டங்கள் எதுவுமே தன் பிள்ளைகளுக்கு தெரியக்கூடாது அப்படின்னு நினைச்சது. அதுக்காக வந்து நம்ம என்ன கேட்டாலும் என்ன சொன்னாலும் அவருக்கு என்ன பிரச்சனைகள் இருந்தாலும் அதெல்லாம் மனசுல வச்சுக்காம பிள்ளைகள் கேட்பதை தட்டாமல் செய்து தருகின்ற ஒரு தந்தை. பிள்ளைகள் எல்லாம் நல்லா படிக்க வேண்டும்ங்கிற ஒரு ஆர்வம் உள்ள ஒரு அப்பா. என்ன கேட்டாலும் படிக்கிறதுக்காக என்ன வேணா செஞ்சுக்கோ அப்படிம்பாரு. இது வந்து என் ஒருத்தனை மட்டும் பொறுத்ததுல என்னுடைய சகோதர சகோதரிகள் எல்லாரையும் சேர்த்து நாங்கள் மொத்தம் 14 பேர், 2 மனைவிகள், 14 குழந்தைகள். யார் எதை கேட்டாலும் இல்லை என்று மறுக்க தருகின்ற ஒரு அப்பா. அப்பாவின் மரணத்துக்கு பிறகுதான் அப்பா ஒரு மிகப்பெரிய கவிஞரா மற்றவர்கள் சொல்லும் போது அது அதுக்கப்புறம் தான் நாங்க தெரிஞ்சிக்க முடிஞ்சதுன்னு சொல்லலாம். அது வந்து கொஞ்சம் வெக்கப்பட வேண்டிய விஷயம். இருந்தாலுமே வந்து அப்பா மரணத்துக்கு பிறகுதான் அவரை கவிஞராக நாங்கள் அறிந்து கொண்டோம். அதற்கு முன்னால்தான் வந்து அப்பா என்பவர் ஒரு பாசம் மிகுந்த ஒரு அற்புதமான மனிதர் அப்படிங்கறதுதான்.
சரி, இதேவேளை கண்ணதாசன் அவர்களுக்கு பல முகங்கள் இருக்கின்றன. அவரது தனித்துவம் பற்றி நாம் பரவலாக அறிந்திருக்கின்றோம், பலர் சொல்லியும் கேட்டிருக்கின்றோம். உங்களை பொறுத்தவரையில் உங்களது தந்தையின் தனித்தன்மை என்று கேட்டால் எதை சொல்வீர்கள்?
அப்பாவின் தனித்தன்மை என்பது அவருடைய ஞாபக சக்தி என்று கூட சொல்லலாம். மனிதர்களை எளிதில் மறந்து விடுவார், முகங்களை எளிதில் மறந்து விடுவார். ஆனால் படித்த ஒவ்வொன்றையும் அவர் மனதிலே அப்படியே பதிய வைத்துக் கொண்டு அதை எப்பொழுது வேண்டுமானாலும் அவரால் அதை திருப்பிச் சொல்ல முடியும். உதாரணமாக கம்பராமாயணத்திலிருந்து நீங்கள் எந்த பகுதியை கேட்டாலும் அந்த பகுதியை அப்படியே அப்பா சொல்லுவார். உதாரணமாக பாடல்கள் எழுதுகின்ற போது அந்த பாடல் வருகின்ற சூழலை இயக்குனர் சொல்லி முடித்த பிறகு அதற்கு ஏற்றாற்போல் பழைய பாடல்களிலே ஏதாவது இருக்கிறதா என்பதை அவர் உள்மனதை அவருக்கு சொல்லும். அதை ஒட்டி அதை போன்று அந்த சூழலுக்கான வார்த்தைகளை அவர் சொல்லுவார். பாடல் எழுதுவது என்பது அப்பா கைப்பட எழுதுவதில்லை, சொல்ல சொல்ல உதவியாளர் எழுதுவார். இன்னொன்று, பாடலுக்கான இசையை வாங்கி கொண்டு சென்று வீட்டிலே எழுதி கொண்டு வந்து தருகின்ற பழக்கம் அப்பாவிடம் கிடையாது. அந்த பாடல் எழுதப்பட வேண்டிய அந்த நிறுவனத்துக்கு சென்று அமர்ந்தவுடன் அங்கேயே டியூன் போடப்படும், சிச்சுவேஷன் சொல்லப்படும், சூழல் சொல்லப்பட்ட பிறகு அந்த சூழலுக்கு ஏற்றாற்போல் ஒரு வார்த்தைகளை சொல்ல வேண்டும். கிட்டத்தட்ட ஒரு சவாலான ஒரு விஷயம். அப்படி இருக்கின்ற ஒரு காலகட்டத்தில் எங்கிருந்து கொண்டாந்து இந்த வார்த்தைகளை சேர்த்தார் என்பது ஆச்சரியமாக இருக்கும். அவர் கடைசியாக அமெரிக்காவுக்கு கிளம்புகின்ற போது அந்த 15 பாடல்கள் எழுதியிருக்கிறார். அந்த 15 பாடல்களிலே தண்ணீர் தண்ணீர் என்ற படத்திலே ஒரு பாடல் அவர் பல்லவியை சொல்கிறார். அப்பா மேகம் திரழுதடி மின்னிட்டு கம்புதடி இன்னும் கருத்துதடி ஈசான மூலையிலே நாம் கும்பிட்டோமே மந்தையிலே மாறியாயி மலமேல மாயவர இந்திரர சூரியர இப்ப மழை பெய்ய வேண்டும். இது வந்து ஒரு நாட்டுப்புற பாடல். இந்த நாட்டுப்புற பாடலை அப்பா படித்தது 60களில். 60களில் படித்த ஒரு விஷயத்தை 20 ஆண்டுகள் கடந்து அந்த பாடலுக்கான சூழல் வருகின்ற போது அதை அப்படியே எடுத்து பயன்படுத்திக் கொள்கிறார். இது அப்பாவுடைய தனித்திறமை என்று நான் சொல்வேன்.
இதேவேளை உங்களது தந்தை ஒரு இடத்தில் குறிப்பிட்டிருப்பார், தான் நாத்திகனாக இருந்தது தன்னுடைய வாழ்வின் இருண்ட காலம் என்று சொல்லி. நாத்திகனாக இருந்து பின்னர் பக்திமனாக அவர் மாறியிருந்தார். அந்த மாற்றத்துக்கு ஏதாவது காரணங்கள் அல்லது திருப்பு முனையாக எதுவும் நடந்ததா?
அதை வந்து திருப்பு முனை என்று கூட சொல்ல முடியாது. என்னென்றால் பழுத்த ஆத்திகவாதியாக இருந்து ஒரு குறுகிய காலம் மட்டுமே அவர் வந்து நாத்திகவாதத்திற்குள் போய் நாத்திகவனாக அவர் சுற்றி வந்து கொண்டிருந்தார். ஆனால் அந்த கட்சியை விட்டு விலகிய பிறகுதான் மீண்டும் அவருக்கு அந்த பக்தி வந்தது என்று கூட சொல்லலாம். தன்னுடைய பெயரை கண்ணதாசன் என்று வைத்துக் கொண்ட போது, கண்ணனுக்கு ராசன் என்று வைத்துக் கொண்டாலும், நாத்திக இயக்கங்களுக்குள் இருந்த போது அதனை வேறு விதமாக அவரே சொல்லியிருக்கிறார். ஆக அவர் மனதில் அடிமனதிலே என்றைக்கும் இந்த இறை உணர்வு இருந்து கொண்டேதான் இருந்தது. அது சில காலம் உள்ளே அமுங்கி கிடந்தது, பின் திரும்பவும் வெளிப்பட்டது என்றுதான் சொல்வேன். இதுக்கு திருப்புமுனை என்று ஒன்றும் கிடையாது. அவருடைய மனதிலே என்றைக்குமே அது இருந்து கொண்டிருந்தது. அந்த நாத்திக இயக்கங்களில் இருந்த போது கூட கடவுள் பாடல்களை எழுதியிருக்கிறார். ஆனால் வேறு பேருங்க, உதாரணமாக உல்லாசம் தேடும் எல்லோரும் ஓடுறான் சொல்லாமல் வருவார் அல்லாவிடம் என்ற பாடல். அந்த பாடல் வந்து இடம்பெற்ற படம் தென்னாலிராமன். தென்னாலிராமனின் கதை வசனம் முழுவதும் பாடல்கள் முழுவதும் அப்பா தான் எழுதியிருக்கிறார். ஆனால் அந்த பாடலை மட்டும் யாரோ தமிழ் மன்னன் என்ற ஒரு பெயரிலே வெளியிட்டிருப்பார். இது போல அவர் மனதிலே வந்து ஆழ் மனதிலே அந்த இறை உணர்வு இருந்து கொண்டேதான் இருந்திருக்கு.
நீங்கள் முன்னர் குறிப்பிட்டீர்கள் உங்களது தந்தையின் அரசியல் வாழ்க்கை பற்றி. அவர் திராவிட கட்சிகளோடு இருந்தார், பின்னர் வெளியேறினார். ஆனால் எம்ஜிஆர் அவர்களின் அரசவையில் அரசவை கவிஞராக அவர் இருந்திருக்கிறார். இப்படியாக பல மாற்றங்களுக்கு உட்பட்டது அவரது அரசியல் பயணம். திராவிட அரசியல் என்பது கண்ணதாசன் அவர்களிடமிருந்து தொடங்கியுள்ளதாக ஒரு விமர்சனம் இருக்கிறது இல்லையா? அந்த விமர்சனத்தை நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள்?
திராவிட இயக்கத்தில் இருந்து திராவிட முன்னேற்ற கழகம் பிரிந்த போது அந்த ராஜன்சன் பூங்காவில கையெழுத்திட்டவர்கள் 15 பேர். அந்த 15 பேரிலே 13வதாக கருணாநிதி அவர்களும் 14வதாக அப்பாவும் கையெழுத்திட்டார்கள். திராவிட இயக்கத்திற்கான ஆரம்ப கால செலவுகளை பார்த்தீர்கள் என்றால் 3-4 பேர்கள் மட்டுமே ஏற்றுக்கொண்டு செலவு செய்தார்கள். ஒன்று புரட்சித் தலைவர் திரு எம்ஜிஆர் அவர்கள், இரண்டாவது நடிகமணி கே ஆர் ராமசாமி அவர்கள், திரு எஸ் எஸ் ராஜேந்திரன் அவர்கள். இவர்களுடன் அப்பா தன்னுடைய சம்பாத்தியத்தில் பெரும்பாலும் அதற்காகவே செலவு செய்து திராவிட முன்னேற்ற கழகத்தின் வளர்ச்சிக்காக, திராவிட இயக்கத்தின் வளர்ச்சிக்காக பெரும்பாடுபட்டார் என்பது உண்மை. ஆனால் அதற்குரிய அந்த பலன்களை அவரால் அனுபவிக்க முடியாமல் போய்விட்டது. காரணம், அரசியலில் உள்ள நெளிவு துளிவுகளை அவர் அறிந்து கொள்ளாமல் வெள்ளந்தியாகவே ஒரு அரசியல்வாதியாக இருந்ததன் காரணம் என்று நான் நினைக்கிறேன்.
உங்களது தந்தை மீதான விமர்சனம் தொடர்பில் என் ஒரு கேள்வி, அதாவது அவரது கவித்துவத்தை பற்றி, அவரது திறமைகளை பற்றிய புகழ்ச்சியும் பாராட்டும் இன்று வரைக்கும் தொடர்ந்தாலும் அவர் மீதான விமர்சனங்களும் இன்று வரைக்கும் தொடர்ந்து கொண்டேதான் இருக்கின்றன. அவரது தனிப்பட்ட வாழ்க்கையாக இருக்கலாம் அல்லது அவரது சினிமா வாழ்க்கையாக இருக்கலாம், எல்லாவற்றை பற்றிய விமர்சனங்கள் வந்து இப்போது வரைக்கும் முன்வைக்கப்படுவதுண்டு. இந்த விமர்சனங்களை எல்லாம் நீங்கள் எப்படி எடுத்துக்கொள்வீர்கள்?
இந்த விமர்சனங்கள் என்பது என் தந்தை உயிருடன் இருந்த காலத்தில் இருந்து இந்த விமர்சனங்கள் எழுந்து கொண்டுதான் இருக்கின்றன. கவிஞர் முரண்படுகிறார் என்பார்கள், கவிஞர் மாற்றி பேசுகிறார் என்பார்கள், இன்று இவர்களை போன்றார் அவர்களை திட்டுகிறார் என்பார். அவரே எழுதியிருக்கிறார், மாற்றம் என்பது மானிட தத்துவம், மானிடரை பாடி அவர் மாறியது நேசுவதின் வாடிக்கையான பதிகம், மலையளவு தூக்கி பின் உடல் வலிக்க தாக்குவதில் மனிதரில் நான் தெய்வ மிருகம் என்று சொல்லியிருக்கிறார். ஆக மானிடரை பாடி அவர் மாறிய பின் நான் மாறவில்லை, நான் அப்படியே தான் இருக்கிறேன். என்னை சுற்றி இருப்பவர்கள் தங்கள் அந்தந்த சூழ்நிலைக்கு ஏற்ப, சந்தர்ப்பங்களுக்கு ஏற்ப தங்களை மாற்றிக் கொள்ளுகின்ற போது நான் அவர்களை மாற்றி, என்னுடைய கொள்கைகளை மாற்றி அவர்களை நான் திட்ட வேண்டியதாகிறது, அவருடன் நான் வேறுபட்டு நிற்க வேண்டியதாகிறது. இதை வந்து ஒரு விமர்சனமாக முன்வைத்திருக்கிறார்கள். இது அரசியல். திரைப்படங்களை பொறுத்தவரையிலே பழம்பாடல்களை எடுத்து அதன் சாரத்தை எடுத்து எழுதியிருக்கிறார். அதிலிருந்து அந்த சாரத்தை எடுத்து அவர் எழுதுகின்ற போது கண்ணதாசனின் இலக்கிய திருட்டு என்று ஒரு பத்திரிகையில ஒரு நண்பர் எழுதியிருந்தார். அவர் வார வாரம் அதை தொடர்ந்து எழுதி கொண்டிருந்த போது ஒரு தடவை அவரை அப்பா அழைத்து, நீ ஒரு பத்திரிகை நடத்தி கொண்டிருக்கிறாய், நீ இதற்காக நீ சிரமப்பட வேண்டாம், என்னை பாதித்த கம்பெனியின் வரிகளை வைத்து நான் எதை எழுதியிருக்கிறேன், பழம்பாடல்களை வைத்து நான் எதை எழுதியிருக்கிறேன், இதை வார வாரம் உனக்கு நானே அனுப்பி விடுகிறேன், ஸோ அந்த பகுதியை நீ என்னிடம் விட்டு விடு, மற்றவற்றை நீ பார் என்று சொல்ல, அதன் பிறகுதான் அவராக இவர் கண்ணதாசன் சொல்வதும் சரிதான், யாருக்கு புரிய போகிறது என்று ஒரு கடினமான வார்த்தைகளை இவர் எளிமையாக மக்களிடம் கொண்டு சேர்க்கிறார் என்று பிறகு அவரே தன்னுடைய போக்கை மாற்றிக்கொண்டார். எதையுமே தன்னை மறைத்துக் கொள்ளவே இல்லை. வெண்ணிலா முற்றத்தின் உருமில்லை மஞ்சம் போட்டு பண்ணிலே இதயம் தோய பரதத்தில் கண்களாட கிண்ணமும் கையுமாக நின்றென்று நிற்கும் போது எண்ணங்கள் ஓடியாகியோ இங்கெங்கோ ஓடியாடும் என்று தன்னுடைய மதுப்பழக்கத்தையும், ஓர்கையில் மதுவையும் ஓர்கையில் மாதுவையும் இணைந்திருக்கும் வேளையில் எஞ்சியவன் பிரிந்தால்தான் நான் வாழ்ந்த வாழ்க்கை நலமாகும், இல்லையில் ஏன் வாழ்ந்தா என்று இறைவன் கேட்பான் என்று தன்னுடைய மற்ற பழக்கங்களையும் சொல்லியிருக்கிறார். தன்னை பற்றிய எந்த விமர்சனங்களுக்கும் மற்றவர்கள் அவரை விமர்சிப்பதோடு தானே சுய விமர்சனமாகவே அவரை செய்து கொண்டிருக்கிறார். அதனால்தான் அவரை எதிர்ப்பவர்கள் கூட அவர்கள் சொல்லுகின்ற போது கண்ணதாசன் இப்படி என்று சொல்லுகின்ற போது கண்ணதாசன் அப்படித்தான் அவரை தானே சொல்லியிருக்கிறார் என்பதுதான் தெரியும். என்ன ஒன்று அப்பாவிடம் உள்ள ஒரு நல்ல அற்புதமான ஒரு பழக்கம் என்ன என்றால், எதையும் அவர் நாடி போய் நின்றதில்லை, எல்லாமே அவரை தேடி வந்துதான் நின்றிருக்கிறது. அதுதான் அப்பாவின் தனி சிறப்பு கூட. இன்றைக்கு பார்த்தால் பல பேர் பல விஷயங்களை வந்து மக்களிடையே கொண்டு சென்று தலைகுனிந்து நிற்கிறார்கள். அந்த அவமானங்கள் கண்ணதாசனுக்கு எந்த காலத்திலையும் ஏற்பட்டதில்லை. ஏனென்றால் அவர் தனிப்பட்ட வாழ்க்கை என்பது மக்களுக்கு தெரிந்த ஒன்றாகவே இருந்திருக்கிறது என்பதுதான் உண்மை. ஸோ இந்த விமர்சனங்கள் என்பது எந்த காலத்திலும் எழும். நீங்கள் வந்து நல்லவனாகவே வாழ்ந்தாலும் கூட விமர்சனங்கள் ஏற்பான் செய்யும். ஆனால் இந்த விமர்சனங்களை அப்பா எப்படி லட்சியப்படுத்தவில்லையோ, அப்பா அலட்சியப்படுத்தினாரோ, அதே போலத்தான் நாங்கள் இன்றும் அதை எடுத்துக்கொண்டிருக்கிறோம். ஆனால் என்ன, அப்பா இருந்தபோது 90% அவருக்கு எதிர்ப்புகள் இருந்தபோது, இன்றைக்கு வந்து 1% கூட கிடையாது. ஏன்னா எல்லாருமே வந்து கண்ணதாசனுடைய பெருமைகளை இப்பொழுதுதான் உணர ஆரம்பித்திருக்கிறார்கள்.
இது SBS தமிழ். ஆஸ்திரேலியா முழுவதும் மொழிக்கும் ஒரே தமிழ் ஒலிபரப்பு. நாம் சந்தித்து உரையாடி கொண்டிருப்பவர் கவிஞர் கண்ணதாசனின் மகன் அண்ணாதுரை கண்ணதாசன் அவர்கள். காலத்தால் அழிக்க முடியாத கவிஞர் என்று கண்ணதாசன் அவர்கள் போற்றப்படுகின்ற போதிலும், இப்போது இருக்கின்ற கவிஞர்களில் உங்களை பொறுத்த வரைக்கும் உங்களது தந்தையை போன்று எழுதுகிறார் அல்லது தந்தையின் சாயல் இவரிடம் இருக்கின்றது அப்படி என்பதாக யாராவது கவிஞர்கள் இருக்கின்றார்களா?
இன்றைக்கு பாடல் எழுதுகின்ற முறை மாறி போய்விட்டது. பெரும்பாலும் பாடல்களிலே வந்து ஆங்கில வார்த்தைகளின் கலப்பு அதிகமாக ஆகி கொண்டிருக்கிறது. இன்னொன்று, அர்த்தமே இல்லாத வார்த்தைகளை போட்டு பாடல்கள் எழுதி கொண்டிருக்கிறார்கள். ஆகவே இவருடைய சாயல், கவிஞருடைய சாயல் இருக்கிறதா என்பதை வந்து கண்டுபிடிப்பது கஷ்டம். ஆனால் திரு வாலி அவர்கள் பல நேரங்களிலே என்னிடம் சொல்லியிருக்கிறார், ஏதாவது ஒரு வார்த்தையை சொல்லுகின்றபோது சிரித்துக் கொண்டே சொல்லாரே உங்க அப்பா எழுதாடா அப்படின்பார். என்னுடைய படத்திற்கு வாலி பாடல் எழுத வந்த போது சில வார்த்தைகளை சொல்லி, இதெல்லாம் உங்க அப்பா எழுதுனதுரா, அதை தாண்ட மாத்தி எழுதிட்டு இருக்கேன் என்று என்னிடம் சொல்லியிருக்கிறார். ஆக வாலிக்கு பிறகு இருக்கார்கள். ஆனால் அதை வந்து நாம் இன்னும் ஆழமாக சென்று பார்க்கவில்லை. ஆனால் அற்புதமாக பாடல் எழுதுகிறார்கள். முத்துலிங்கம் அவர்கள் இருக்கிறார்கள், குலேரிபுத்தன் அவர்கள் எழுதி கொண்டிருக்கிறார்கள், வைரமுத்து அவர்கள் எழுதி கொண்டிருக்கிறார்கள். என்னை பொறுத்தவரை கங்கைமணன் கூட பல இடங்களிலே சொல்லியிருக்கிறார்கள். அவர் கங்கைமணனை கொண்டு அவர் அற்புதமான ஒரு பாடலாசிரியர். ஆனால் அவர் தன்னை பாடலாசிரியராக மேம்படுத்திக் கொள்ளவில்லை என்பது என்னுடைய எண்ணம். ஆக பல பாடலாசிரியர்களிடம் கண்ணதாசனுடைய பாதிப்பு இல்லையா? எப்பொழுதுமே கண்ணதாசன் எழுதுகின்ற போது கண்ணதாசனுக்கு பாவேந்திரம், பாரதியாரும், கம்பனுடைய பாதிப்பு இல்லாமல் அவர் எழுதவில்லை. அதே போலத்தான் பிறகு வருகின்றவர்கள் தனக்கு முன்னோடியாக இருப்பவருடைய பாதிப்பு இல்லாமல் எழுத முடியாது. எங்காவது ஒரு இடத்திலே அது வந்துதான் சேரும், அது இயற்கை.
உங்களது தந்தையை பொறுத்த வரைக்கும் பல தலைவர்களை அவர் நேசித்திருக்கிறார். அவர்களது மரணத்தையொட்டி அவர் இரங்கற் பாக்கள் எல்லாம் வடித்திருக்கிறார். அவரை அதிகம் பாதித்த தலைவர் அல்லது அவர் மீது அதிகம் தாக்கம் செலுத்திய நபர் என்று கேட்டால் யாரை சொல்வீர்கள்?
அரசியல் தலைவர்களை தாண்டி அவர் அதிகமாக அவர் விரும்பியது, அவருடைய இழப்பு அவரை பெரிதும் பாதித்தது என்றால் சின்னப்ப தேவர் அவர்களை சொல்லலாம். ஏனென்றால் சின்னப்ப தேவர் இருந்த போது அப்பா கதறி, இனி நான் அனாதை ஆகிவிட்டேன், என்னுடைய அன்றாட வாழ்க்கைக்கு நான் சம்பாதித்து ஆக வேண்டும் என்கின்ற நிலைமைக்கு ஆளாகி விடுகிறேன், கம்மனுக்கு கடையப்பன், கண்ணதாசனுக்கு சின்னப்பன் என்கின்ற தேவர் மறந்து விட்டார் என்று அழுகி தொடங்கி இருக்கிறார். அது தேவருடைய மரணம் மட்டுமே வந்து அப்படி அவரை பாதித்தது என்றுதான் நான் சொல்வேன்.
அதே நேரம் சின்னப்ப தேவர் அவர்களது மறைவு காரணமாக தனது மகனது திருமண வரவேற்பையே உங்களது தந்தை நிறுத்தியிருந்தார். அந்த மகன் யார்?
டாக்டர் கமல் என்ற என்னுடைய சகோதரர். அவர் பல் மருத்துவராக சென்னை மருத்துவக் கல்லூரியிலே பேராசிரியராக வேலை பார்த்து பணி ஓய்வு பெற்றிருக்கிறார். அவருடைய திருமணம் 1979 அது.
சரி, உங்களது தந்தையின் இறுதி காலம் பற்றி அல்லது அவரது இறுதி நாட்கள் பற்றி குறிப்பிடுங்கள். அவரது மனநிலையில் ஏதாவது மாற்றங்கள் அல்லது செயற்பாட்டில் ஏதாவது மாற்றங்கள் இருந்தனவா? அவரது இறுதி காலம் என்று பார்த்தால் உங்களது நினைவில் இருப்பது என்ன?
தந்தையை பொறுத்த வரையிலே அவரிடம் வந்து அவர் எப்படி இருந்தாரோ அப்படியே தான் இறுதி வரையும் இருந்தார் என்றுதான் சொல்லுவேன். அவருக்கு எந்த விதமான மாற்றங்களையும் நாங்கள் காணவில்லை. ஏனென்றால் நடுவிலே ஒரு விபத்திலே சிக்கி சிகிச்சை எடுத்துக் கொண்டிருக்கும் போது இவர் மது அருந்தக்கூடாது என்பதற்காக அவருக்கு பெட்டடைன் ஊசி போட்டார்கள். அந்த பெட்டடைனுக்கு அடிமையாகி கிட்டத்தட்ட 3-4 வருடங்கள் அவர் அந்த பெட்டடைனுக்கு அடிமையாகி அதிலேயே மூழ்கி கிடந்தார். அந்த பெட்டடின் காலங்கள் மட்டும்தான் எங்களுடைய வாழ்க்கையின் இரண்ட காலங்கள் என்று சொல்வோம். காரணம், அப்பா வந்து அதுல அந்த ஒரு காலகட்டத்திலே தான் ரொம்ப மாறுபட்டு இருந்தார். யோசித்துக் கொண்டிருப்பார், எதுவுமே பேச மாட்டார், அமைதியாக இருப்பார் என்று இருந்த ஒரு காலகட்டம். ஆனால் தானாகவே ஒரு நாள் அதை நிறுத்திவிட்டு இன்னிலிருந்து பெட்டடின் போட போறதில்லை என்று அந்த போடவில்லை. ஆனால் அந்த ஒரு காலகட்டத்தை தவிர்த்து பார்த்தீர்கள் ஆனால் அப்பாவுடைய வாழ்க்கை எங்களை பொறுத்தவரையில் ஒரே மாதிரிதான். அவர் ஏற்ற தாழ்வுகளை எப்படி எடுத்துக்கொண்டாரோ, கஷ்டங்களை எப்படி எடுத்துக்கொண்டாரோ, வருமானம் வந்தாலும் அவரை நம்பி கிட்டத்தட்ட 50 குடும்பங்களுக்கு அவர் ஒரே ஒரு பால் சம்பாதித்து கொடுத்து கொண்டிருந்தார். அதை பற்றியும் அவர் கவலைப்படவில்லை. வாழ்நாள் முழுக்க என்னால் அதை செய்ய முடியும் என்கின்ற தன்னம்பிக்கை அவருக்கு இருந்தது. பிள்ளைகள் நன்றாக படித்துக் கொண்டிருக்கிறதால பிள்ளைகளை பற்றி நான் கவலைப்படப் போவதில்லை என்கின்ற ஒரு நம்பிக்கையும் அவரிடம் இருந்தது. ஆகவே அவரிடம் பெரிதான மாற்றங்களை நாங்கள் எந்த காலத்திலும் பார்க்கவில்லை.
உங்களது தந்தையின் பாடல்கள் பல உங்களுக்கு பிடித்திருக்கும். ஆனால் குறிப்பாக மிக மிக பிடித்த பாடல் அல்லது மனதுக்கு மிகவும் நெருக்கமான பாடல் எது என்று சொன்னீர்கள் என்றால் அந்த பாடலோடு நாங்கள் இந்த நிகழ்ச்சியை நிறைவு செய்யலாம்.
ஒன்று வார்த்தைகளில் அதை எடுத்துவிட முடியாது. இருந்தாலும் 1-2 பாடல்களை நான் குறிப்பிட்டு சொல்ல முடியும். காரணம், அது வந்து எங்களுடன் பாடல் எழுதப்பட்ட சூழலும் அது பாடப்பட்ட சூழலும் எங்கள் உள்ளே தங்கி விட்டதனால் என்று வேண்டாம் சொல்லலாம். உதாரணமாக, அண்ணன்னடா தம்பி என்னடா என்ற பாடல் ஒரு தீபாவளி அன்று எழுதப்பட்டது. தீபாவளிக்கு 2 நாட்களுக்கு முன்பு அப்பா நம்ம ஏகப்பட்ட பிரச்சனைகள், கையிலே பணம் இல்லை, 14 குழந்தைகளும் தீபாவளிக்காக துணி எடுக்க வேண்டும், கையிலே பணம் இல்லை என்று கலங்கி தன் சகோதரரை சந்தித்து கேட்கிறார். சகோதரர் பணம் இல்லை என்று சொல்லி விடுகிறார். ஒன்றுமே சொல்லாமல் வந்து உட்கார்ந்திருக்கிறார் வீட்டுல, யாரிடமும் பேசவில்லை. அவராக அப்படியே உட்கார்ந்திருக்கிறார். என்ன செய்வது என்று தெரியாது. எங்களுக்கு அந்த பண கஷ்டம் என்பது தெரியாது. நாங்க அப்பா எப்ப பிரச்சனை எடுக்க போறோம் அப்படின்னு போய் கேட்கிறோம். அந்த கட்டத்தில் ஒரு பாடல் எழுத வேண்டிய சூழல் வருகிறது. அப்பா போகாமல் மருத்துவ வீட்டிலே அமர்ந்திருக்கிறார். உடனே விஸ்வநாதன் தன் குழுவினர் வீட்டுக்கு வந்து விடுகிறார். வீடு மாடியிலே வந்து ஒரு பெரிய ஹால், அந்த ஹால்ல உட்கார்ந்து ஹால்லே எழுதுறாங்க. வீட்டிலே எழுதப்பட்ட முதல் பாடல் அது, அண்ணன் என்னடா தந்தை என்னடா. அதுலேதான் பணத்தின் மீதுதான் ரத்தி என்பதின் பந்தவாசனை எழுதடா, பதைக்கும் நெஞ்சினை அனைத்தும் யாவரும் அண்ணன் தம்பிகள் தானடா என்று அவர் எழுதியிருப்பார். ஆக அந்த பாடல், அந்த சூழல், அந்த தீபாவளி எல்லாமே மனதிலே தங்கி விட்டதனால் அந்த பாடல் எங்களுக்கு பிடித்த பாடலாக ஆகிவிடுகிறது. அதே போல் அப்பாவுடைய கடைசி பாடல் கண்ணே கலைமானே. அந்த கண்ணே கலைமானே கேட்கின்ற போதெல்லாம் அப்பா அமெரிக்காவுக்கு கிளம்பியது, எங்களை எல்லாரும் பார்த்து பத்திரமா இருந்தா வந்துடுவேன், வந்த பிறகு இதை பண்ணலாம் அதை பண்ணலாம் என்று அப்பா பேசியதெல்லாம் எங்களுக்கு ஞாபகத்துக்கு வருகிறது. ஆகவே அந்த கண்ணே கலைமானே பாடலும் வந்து ஒரு முக்கியமான எங்களை பிடித்த பாடலாக மாறியது.
மிக நன்றி அண்ணாதுரை கண்ணதாசன் அவர்களே. உங்களது தந்தை பற்றிய பல தகவல்களையும் நினைவுகளையும் எங்களோடு பகிர்ந்து கொண்டீர்கள். மிக்க நன்றி. உங்களது நேரத்துக்கும் இந்த நேர்காணலுக்கும் வணக்கம்.
நன்றி நன்றி நன்றி.
ஆசை கொள்வதில் அர்த்தம் என்னடா, காசில்லாதவன் குடும்பத்திலே. வந்த மந்தையில் சொந்தம் என்பதும் ஏதடா, சொந்தம் என்பதும் ஏதடா. அண்ணன் என்னடா தம்பி என்னடா, அவசரமான உலகத்திலே ஆசை கொள்வதில் அர்த்தம் என்னடா, காசில்லாதவன் குடும்பத்திலே. வெட்டை கோழிக்கு கட்டு சேவலை கட்டி வைத்தவன் யாரடா, அவை எட்டு குஞ்சுகள் பெற்றெடுத்ததும் சோல் போட்டவன் யாரடா, சோல் போட்டவன் யாரடா. வளர்ந்த குஞ்சுகள் பிரிந்த போதிலும் மருந்தவில்லையே தாயடா, மனித ஜாதியில் துயரம் யாவுமே மனதினால் வந்த நோயடா, மனதினால் வந்த நோயடா. அண்ணன் என்னடா தம்பி என்னடா, அவசரமான உலகத்திலே ஆசை கொள்வதில் அர்த்தம் என்னடா, காசில்லாதவன் குடும்பத்திலே. அந்த பாசமே ஏறடா, பதைக்கும் நெஞ்சினை அணைக்கும் யாவரும் அண்ணன் தம்பிகள் தானடா, அண்ணன் தம்பிகள் தானடா. அண்ணன் என்னடா தம்பி என்னடா, அவசரமான உலகத்திலே ஆசை கொள்வதில் அர்த்தம் என்னடா, காசில்லாதவன் குடும்பத்திலே.
இதை போன்ற இன்னும் பல நிகழ்ச்சிகளை செவிமடுக்க sbs.com.au/tamil